தேவன் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தம் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்று வனாந்திர வழியாய் அவர்களை நடத்தினார். ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் சேகரித்த உணவை அவரே அனுப்பி அவர்களை போஷித்தார். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணிய தேசத்தை அவர்கள் நெருங்கிய போது அவர்களை பயம் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவார்களா அல்லது பயத்திற்கு இடம் கொடுப்பார்களா? பாடம் 10. தைரியம். எண்ணாகமம் 13 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் சிரமமானதொன்றாக தோன்றும் ஒரு இடத்திற்கு நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் வருவீர்கள். இஸ்ரவேலர்களுக்கு அது விரைவிலேயே ஆயிற்று. தேவன் இஸ்ரவேல் புத்திரரில் புருஷர்களாகிய சகல தலைகளையும் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் கணக்கெடுக்கும்படி மோசேயிடம் கூறினார். அதுதான் இந்த புத்தகம் எதை பற்றியது என்பதை நமக்கு கூறுகிறது. தேவன் இந்த ஜனங்களை யுத்தத்திற்கு நேராக வழிநடத்தினார். அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஏதுவாயிருக்கக்கூடிய ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு அவர்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். கடினமான யுத்தங்களும் இறுதி வெற்றியும் அவர்களுக்கு முன்பாக இருந்தன. கத்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு என்றார். மோசே சுற்றி பார்ப்பவர்களை அனுப்பினான். அவர்கள் தேசம் முழுவதும் 40 நாட்கள் பயணித்து விவரங்களை சேகரித்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வந்தபோது காரியங்கள் பயங்கர தவறலாகி போயின. பெரும்பான்மையானவர்கள் தேசத்தை வெல்ல முடியாது என்ற நோக்கிலேயே நின்றனர். அவர்களது அவநம்பிக்கையானது பரவிய போது ஜனங்கள் ஊக்கமிழந்தனர். என்னாகமும் தேவையற்ற சுற்று வழிபாதையின் கதையாகும். தேவ ஜனங்கள் நல்வாய்ப்பின் திறந்த வாசல் ஒன்றை எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் விரைவாய் முன்னேறி செல்லாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த வரலாறு கோழைத்தனமான தீர்மானங்களின் நீண்ட நெடுங்கால பின்விளைவுகளை பற்றி நம்மை எச்சரிக்கிறது. அத்துடன் இந்த மக்கள் தவறிழைத்தது எங்கே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிந்தால் அவர்களது தவறுகளை மீண்டும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காமல் தவிர்க்க அது நமக்கு உதவும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விரைந்து முன் செல்வதற்கு பதிலாக ஜனங்கள் தங்கள் இன்னல்கள், தங்கள் உணவு மற்றும் தங்கள் தலைவர்களை பற்றி குறை கூறினார்கள். தேவன் குறை கூறுபவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று தீர்மானித்தார். ஆகவே அந்த தலைமுறை முழுவதும் மறித்து அவர்களது பிள்ளைகள் அவர்களது ஸ்தானத்திற்கு வரும் வரை அடுத்த 38 ஆண்டுகளை அவர்கள் வனாந்திரத்தில் கழித்தார்கள். குறை கூறுதல் எப்பொழுதுமே ஆபத்தானது. இந்த கதையின் துயரம் எனவெனில், சிறப்பான காரியங்கள் இனிதான் வரவிருக்கின்ற பட்சத்தில் தேவன் ஆசீர்வதித்த ஜனம் அவர் கொடுத்தவற்றின் மற்றில் அதிருப்தியாகி போனார்கள். ஒரு மோசமான மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும்போது நல்ல முடிவுகளை எடுப்பது கடினம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பவற்றை பொறுத்த மற்றில் நீங்கள் அதிருப்தியாயிருந்தால் எச்சரிக்கை. தேவனுடைய ஜனங்கள் தங்கள் வாழ்நாள் காலத்துக்குமான தவறை செய்தபோது அதே நிலையில்தான் இருந்தார்கள். ஒரு விமர்சன மனப்பான்மையின் ஆவி அவர்களது ஆவிக்குறை நிலைப்பாடுகளிலிருந்து பின்வாங்க செய்தது. அது தேவனிடத்தில் அவர்களுக்கிருந்த அர்ப்பணிப்பின் வைராக்கியத்தை உறிஞ்சி எடுத்து ஆவிக்குரிய தள்ளாடுதலுக்குள் அவர்களை விட்டுவிட்டது. அதனால் தீர்மானிக்க வேண்டிய தருணம் வந்தபோது அவர்கள் தவறான திசையில் திரும்பிவிட்டார்கள். விமர்சிப்பதும் குறை கூறுவதுமான மக்கள் பொதுவாக தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதில்தான் போய் நிற்பார்கள். ஒரு தவறான முடிவுக்கு பின்னால் ஒரு மோசமான மனப்பான்மையை நீங்கள் எப்போதுமே காணக்கூடும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தகுந்த திட்டத்தை வகுக்க உதவக்கூடிய தகவல்களை திரட்டி வருமாறு மோசே 12 தலைவர்களை அனுப்பி வைத்தான். ஆனால் எதிரியின் எல்லைகளுக்குள் 40 நாட்கள் உளவு பயணம் மேற்கொண்ட பின் அவர்கள் திரும்பி வந்ததென்னவோ, தேவனுடைய சித்தம் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று மோசேயுடன் சொல்வதற்குதான். நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்கவே நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். சுற்றி பார்த்தவர்கள் சொன்னது, நம்மால் அதை செய்ய முடியாது, தேசம் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, இந்த திட்டம் நமக்கு அப்பாற்பட்டது என்பதுதான். அவர்கள் தங்களது அறிக்கையில் தேவனை பற்றி குறிப்பிடவே இல்லை என்பதை கவனியுங்கள். இந்த தலைவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று கேட்பதை நிறுத்திவிட்டு, அதற்கு மாறாக அதை சமாளிப்பது எப்படி என்று தங்களுக்கு தோன்றியவற்றின் மீது தங்கள் கவனத்தை வைத்தார்கள். தலைமைத்துவம் இது போன்ற சமாளிப்பு வேலைகளில் இறங்கும் போதெல்லாம் அது தேவனுடைய ஜனங்களுக்கு மிகுந்த நஷ்டமானதொன்றாக இருக்கும். நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கும் அழைப்பிலிருந்து நாம் கவனத்தை எழுந்தோமானால், சீக்கிரத்திலேயே நாம் லக்கின்றி வண்ணாந்திரத்தில் அலைந்து திரிகிறவர்களாக காணப்படுவோம். உளவாளிகளுள் இருவரான யோசுவாவும் காலேபும் தேவன் தங்களோடு இருக்கிறார் என்ற உண்மையின் மேல் பார்வையை பதித்து ஒரு சிறுபான்மை அறிக்கையை வழங்கினார்கள். ஆனால் பேசுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதற்குள் ஜனங்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டிருந்தனர். நிலைமை கைமீறி போவதற்கு மோசே அனுமதித்தான். முதலாவது, ஆய்வு செய்து கொண்டு வந்த குழுவினர் தவறான கூட்டத்தினரிடம் தங்கள் அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். சுற்றி பார்த்தவர்கள் மோசேயால் பணி நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் தங்கள் அறிக்கையை எல்லாருக்கும் சமர்ப்பித்தார்கள். இரண்டாவது, அவர்கள் தங்கள் அதிகார வரம்பை மீறினார்கள். மோசே கேட்டது தகவல்களை தான், ஆனால் சுற்றி பார்த்தவர்களோ ஒரு பரிந்துரையையே செய்தார்கள். இதன் விளைவாக முதலாவது, தங்கள் முன் ஒருபோதும் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடாத ஒரு விஷயத்தில் ஜனங்கள் ஒரு தவறான தீர்மானத்தை எடுப்பது வரை நிலைமை சென்றது. தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி அவர்கள் கானானுக்குள் செல்லலாமா என்பதல்ல, மாறாக அவர்கள் கானானுக்குள் எப்படி செல்ல வேண்டும் என்பதுதான். மெத்தனமும் நிர்வாக கோளாறும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேரழிவின் விளிம்பு வரை கொண்டு சென்றது. இங்கே நமக்கு மிக முக்கியமான பாடங்கள் சில இருக்கின்றன. தேவனின் ஜனங்கள் அவரது நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் அவர்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாகவும் அவர்களது தலைவர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் தகவல்களுக்கப்பால் பார்க்கவும் தேவனை விசுவாசிக்கவும் வேண்டும். எந்த ஒரு சபையும் ஆரோக்கியமாய் இயங்குவதற்கான இன்றியமையாத இரு பரிசோதனைகள் இதோ. ஜனங்களிடையே நன்றியறிதலும் ஒருமனப்பாடுமான ஆவி இருக்கிறதா? தலைவர்களிடையே விசுவாசம் இருக்கிறதா? நாம் ஆக இருந்திருந்தால் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு வாக்களித்திருப்போம் என்று கற்பனை செய்து கொள்வது நமக்கு எளிதுதான். ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது என்பது கணவன்மார்களும் தகப்பன்மார்களும் கொல்லப்படுகிற ஆபத்திற்கும் பிள்ளைகள் சிறையாக்கப்பட்டு கொண்டு போகிற ஆபத்திற்கும் வழி திறக்கும் என்று நீங்கள் அறிந்திருந்தால் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு மெய்யாகவே அத்தனை சீக்கிரத்தில் நீங்கள் வாக்களித்திருப்பீர்களா? இதில் பெரிய முரண்பாடு என்னவெனில், அந்த பெற்றோர்கள் மட்டும் தேவனுக்கு அப்படி ஒரு விலையேறப்பெற்ற கீழ்ப்படுதலின் பாதையை தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களின் பிள்ளைகள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் வளர்ந்து வந்திருப்பார்கள் என்பதுதான். ஆனால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை முதலிடத்தில் வைத்ததால் அவர்கள் பல ஆண்டுகளை வனாந்திரத்தில் அலைந்து திரிவதிலேயே கழித்தனர். கீழ்ப்படிதலுக்கு எப்பொழுதுமே ஒரு விலை உண்டு. ஆனால் தங்கள் பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுத்ததால் அந்த பெற்றோர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் மிக பெரியதொரு தீங்கிழைத்து கொண்டார்கள். தேவன் அந்த வனாந்திரத்திலும் தமது ஜனங்களிடத்தில் உண்மையுள்ளவராகவே இருந்தார். அவர் அவர்களுக்கு அனுதினமும் உணவளித்ததுடன் அவர்களை விட்டு அவர் ஒருபோதும் விலகவே இல்லை. ஆனால் தேவனுடைய அபரிதமான கிருபையை அனுபவித்துவிட்ட இந்த தலைமுறை மக்களோ அவரது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எதையுமே செய்ய முன்வரவில்லை. இந்த ஆபத்தை நாம் காணும்போது எழும் மிகப்பெரிய கேள்வி, நாம் எப்படி அதைப்போல் நடந்து கொள்வதை தவிர்க்கப் போகிறோம் என்பதுதான். முதலாவது, நிபந்தனையற்றதொரு கீழ்ப்படிதலின் வாழ்வுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதே எண்ணாகம புத்தகத்தில் இஸ்ரவேலை குறித்து தேவனின் சித்தமாயிருந்தது. இன்று நம்மை பற்றிய தேவ சித்தம் பிரதான கற்பனையாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் மற்றும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதையும், பிரதான பணியாகிய புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்பதையும் உள்ளடக்கியது. உங்களை நேசிக்காத மக்களை நேசிப்பதற்கும் தைரியம் தேவைப்படுகிறது. சுவிசேஷத்தின் நம்பிக்கையை கேட்க விரும்பாத மக்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளவும் தைரியம் தேவைப்படுகிறது. ஆனால் இதை செய்யும்படியாக தான் தேவன் நம்மை அழைக்கிறார். எவ்வளவுக்கு அதிகமாக உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாக தைரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது கடினமாயிருக்கிறது. நமது சௌகரியம்தான் மிக முக்கியமான ஒன்று என்ற மனப்பான்மையை நாம் அடைவது எளிது. ஆனால் சௌகரியமான ஒரு வாழ்க்கைக்கு மட்டுமே தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் இனி நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது என்றே கிறிஸ்து நமக்காக மரித்தார். மேலும் அவரது சித்தம் உலகில் நிறைவேற நம்மை அவர் உலகிற்குள் அனுப்புகிறார். இரண்டாவது, இந்த கீழ்ப்படுதலின் வாழ்வுக்கான விலையை நாம் கணக்கிட வேண்டும். தேவன் தமது ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்த போது பகை நாடுகளின் வழியாய் அவர்களை நேரடியாக கொண்டு செல்வதற்கு பதிலாக வனாந்திர வழியாய் அவர்களை நடத்தி கொண்டு சென்றதன் மூலம் அவர்களது அழைப்பு முழுமையும் விரயமாவதிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். ஏனெனில் தேவன் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்திற்கு போவார்கள் என்று சொன்னார். ஆனால் காலப்போக்கில் கீழ்ப்படிதல் அதிக மதிப்பு வாய்ந்ததாக இருந்த ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தார். ஒரு போதகரை அவரது தந்தை ஒரு முறை ஒரு ஏலத்திற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது தந்தை அவரிடம், நீ ஏலம் எடுக்கப் போகிறாய் என்றால் உனது உச்சநிலை வரம்பை பற்றி நிர்ணயித்துக்கொள் என்று கூறினார். அது ஒரு ஏலத்துக்கு செல்லும் எவருக்குமான சிறந்ததொரு ஆலோசனையாகும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது மிக மோசமானதொரு அணுகுமுறையாக இருக்கும். நாம் ஒரு உச்ச விலை வரம்பை நிர்ணயிக்க இயேசு நம்மை அனுமதிக்க மாட்டார். அவர் ஒருவனின் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். நமது சிலுவை எது என்று அவர் கூறவில்லை. ஆனால் நாம் அதை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறார். இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்பதனால் என் பணம் கிறிஸ்துவனுடையது, என் நேரம் கிறிஸ்துவனுடையது, என் வாழ்வு கிறிஸ்துவனுடையது என்று நாம் சொல்ல மனதாயிருக்க வேண்டும். கிறிஸ்து பணம்தான் அம்மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் குரல் வலையை அழுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும், அதனை நிரந்தரமாக விடுவிக்க ஒரே வழி அவனது செல்வத்தை அவன் விட்டுவிடுவது மட்டுமே என்பதையும் அறிந்திருந்தார். இயேசு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். கானானை நெருங்கும் போது தேவ ஜனங்கள் செய்தது போலவே இம்மனிதனும் அந்த விலைக்கிரயத்தை எண்ணி போராடினான். ஆதலால் அவன் துக்கத்தோடே போய்விட்டான். இயேசுவின் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமான விளைவுகளை உடையதாயிருந்தது. அவரது அழைப்பு சொல்ல முடியாத துயரங்களையும் இழப்பையும் கொண்டிருந்தது. ஆனால் அவர் அந்த விலைக்கிரயத்தை செலுத்த ஆயத்தமாயிருந்தார். அதை அவர் எப்படி செய்தார் என்பதை எபிரேயர் நிருபம் நமக்கு கூறுகிறது. கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். வேறு வகையில் சொல்வதானால், தேவன் இயேசுவுக்கு முன்பாக சிலுவையை நிறுத்திய போது அவர் அதன் வழியாக பார்த்து அதன் மறுபக்கத்திலிருந்த சந்தோஷத்தை கண்டார். அவர் இறுதி விளைவுகளின் மீது தமது கவனத்தை வைத்தார். அதை ஏசாயா அவர் தமது ஆத்தம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று நமக்கு கூறுகிறார். ஆதலால் வித்தியாசமான தெரிவுகளையும் அவற்றின் விளைவுகளையும் பற்றிய இரண்டு கதைகள் இங்கு உள்ளன. ஒரு கதை துக்கத்தோடு கூடிய ஒரு மனிதனுடன் முடிவடைகிறது. மற்றொன்று திருப்தியாகிற ஒரு மனிதருடன் முடிவடைகிறது. விலைக்கிரயத்தை பற்றி கவலைப்படாமல் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய அவர்கள் எவ்வளவுக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை இவ்விரண்டு வார்த்தைகளில் எது விவரிக்கும்? துக்கப்படுதலா அல்லது திருப்திப்படுதலா? இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். சில தலைமுறைகள் மற்றவர்களை விட தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அதிக பங்களிப்பாற்றுகிறார்கள். என்னாகம புத்தகம் காரியம் இப்படிதான் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு நம்மை இட்டுச் செல்கிறது. எல்லா தலைமுறைகளும் மனதார பணியாற்றுவதில்லை. தேவ ஜனங்களிடையே ஒற்றுமையும் அவர்களின் தலைவர்களிடையே தைரியமும் லக்கின்றி அலைந்து திருவதிலிருந்து நம்மை காத்து இவ்வுலகில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை நிலைநிறுத்தும்.